சுவிசேஷ வேத பகுதியிலே லூக்கா சுவிசேஷம் 6வது அதிகாரம் 20வது வசனத்தில் இவ்விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களை பார்த்து, தரித்திரராகிய நீங்கள் பாக்கியவான்கள், தேவனுடைய ராஜ்யம் உங்களுடையது என்று ஆண்டவர் சொன்ன அந்த வசனம் அதிலே கூறப்பட்டிருக்கின்றது. இன்று எந்த ஒரு கிறிஸ்தவர்களும் விரும்பாத ஒரு வசனம் அது. இன்றைக்கு நானும் உங்களோடு அதைத்தான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். எத்தனை பேர் இதை விரும்புவீர்கள் என்று எனக்கு தெரியாது. காரணம் என்னவென்றால், இன்றைய பிரசங்கங்கள், இன்றைய செய்திகள் எல்லாமே கிறிஸ்தவன் என்றால் அவன் ஐஸ்வர்யவானாக இருக்க வேண்டும், அதை பற்றி தான் எல்லாரும் சொல்றாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து மிக அருமையாக சொல்லுகிறார், நீங்கள் தரித்திரர் ஆனா நீங்க பாக்கியவான்கள் என்று சொன்னார். இதை ஆண்டவர் தன் சீஷரிடத்திலே சொல்லும் போது, அவர்கள் தரித்திரராக பிறந்தவர்கள் அல்ல. பேதுரு ஆண்டவர் அழைத்த போது பேதுருடத்திலே படகு இருந்தது, மீன் பிடிப்பதற்கு வலை இருந்தது, பேதுருவுக்கென்று ஒரு தொழிலும் இருந்தது. ஆனால் கர்த்தர் பேதுருவை அழைத்த போது படகை விட்டு, தன்னுடைய குடும்பத்தை விட்டு, எல்லாவற்றையும் விட்டு விட்டு ஆண்டவரை பின்பற்றினதுனாலே தரித்திரன் ஆன பேதுரு. ஆண்டவர் உயிரோடு எழும்பின பிற்பாடு 3000 பேர் முதல் செய்தியில ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு திருச்சபையிலே சேர்ந்தார்கள். 3000 பேர் சேர்ந்தார்கள். இந்த 3000 பேர் சேர்ந்த அந்த திருச்சபைக்கு தலைவனாய் காணப்பட்ட பேதுரு ஒரு சப்பானி பார்த்து சொல்லுகிறார், என்னிடத்தில் வெள்ளியும் அல்ல பொன்னும் கிடையாது, நசனா இயேசுவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லுகின்ற. 3000 பேர் மெம்பரா இருக்கிற ஒரு சர்ச்சில் ஒரு பாஸ்டரால இதை சொல்ல முடியுமா? இன்னைக்கு இன்னைக்கு நம்ம 21வது நூற்றாண்டுல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், என் சபையில் 3000 பேர் இருக்கிறாங்கன்ட்டு ஒரு பாஸ்டர் சொல்வாராயானால் அவரால் என்னிடத்தில் என்ன கிடையாது, வெள்ளியும் இல்லை பொண்ணும் இல்லைன்ட்டு சொல்ல முடியுமா? யோசித்து பாருங்க, எவ்வளவு வேதத்தை விட்டு இன்று நாம் விலகி போய்கொண்டிருக்கிறோம். அதனால தான் இன்னைக்குள்ள செய்தி எல்லாமே ஐஸ்வர்யம், பணம், சொத்து, அந்தஸ்து, வேலை, வேலை வாய்ப்பு, இதை பத்தியே நீ சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனா ஆண்டவர் அழகாக்க சொல்லுகிறார், நீங்கள் தரித்திரர் ஆனா நீங்க பாக்கியவான்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனவே பேதுருவை போன்று லேபி எடுத்துக்கொள்வோமே, மத்தேயு வந்து ஆயக்காரனவன், ஆயம் பிரிக்கிறவன், அவன் வந்து ஒன்றும் இல்லாத ஒரு ஏழையாய் காணப்படவில்லை. ஆனால் கர்த்தர் அவனை அழைத்த போதோ அவன் ஆயம் பிரிப்பதை விட்டுவிட்டு, ஆயக்கார தொழிலை விட்டுவிட்டு, எல்லாவற்றையும் விட்டுவிட்டு தேவனை பின்பற்றி வந்த ஒரு தேவ மனிதனாக காணப்படுகின்றான். எனவே லேவி தரித்திரன், ஆண்டவருக்காக எல்லாவற்றையும் விட்டு வந்தவர்களாக காணப்படுகிறார்கள். வேதத்துல ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன், இது வந்து மையமாக வைத்துக் கொள்ளுங்கள். 1 சாமுவேல் 2:7 ஆண்டவர் சொல்லுகின்றார், இது தேவன் சொல்லுகின்ற காரியம், கர்த்தர் தரித்திரம் அடைய செய்கிறவரும் ஐஸ்வர்யம் அடைய பண்ணுகிறவருமாய் இருக்கிறார், அவர் தாழ்த்துகிறவரும் உயர்த்துகிறவருமாய் இருக்கிறார். தரித்திரம் என்று சொல்லப்படுவது தேவனால் அருளப்படுவது, ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுவோம். நாம் இன்றைக்கு கேட்கிற செய்தியெல்லாம் ஆண்டவர் தரித்திரத்தை தரமாட்டார், ஆண்டவர் தருவதெல்லாம் ஐஸ்வர்யம், செல்வம், பொருள், சொத்து, அந்தஸ்து, வீடு என்று இன்றைக்கு நாம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். ஆனால் வேதவசனம் அழகாக சொல்லுகிறது, தரித்திரம் அடைய செய்கிறவர் தேவன். எலியா என்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு தீர்க்கதரிசி காணப்பட்டார், மிகப்பெரிய தீர்க்கதரிசி. நாங்கள் அதை கற்றுக்கொள்ளும் போது சொல்லுவார்கள், தி சாம்பியன் ஆஃப் தி ப்ராஃபெட்ஸ், ப்ராஃபெட்ஸ் அல்லாத தீர்க்கதரிசிகளுக்கெல்லாம் சாம்பியன் எலியா, எலியா தீர்க்கதரிசி. ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், தேசம் பஞ்சத்திலே வந்தபோது எலியாவை ஆண்டவர் ஒரு விதவை தாய், சாரிபாத் ஊர் விதவை தாய், இஸ்ரவேலருடைய ஒரு விதவை கூட கிடையாது, புறஜாதியார் மத்தியில ஒரு விதவை தாய் எலியாவை போஷிக்கும்படி கர்த்தர் வைத்தார். தரித்திரம், எலியாவுக்கென்று எதுவுமே கிடையாது, தரித்திரம். ஆனால் இன்று எலியாவை போன்று தீர்க்க தரிசிகள் என்று சொல்லப்படுகளுடைய வாழ்க்கையோ விபரீதமாக இருக்கின்றது, வேதத்தை விட்டு தூரமாய் போய்விட்டோம். இன்றைக்கு தரித்திரம் என்று சொல்லுவது சாபம் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு தரித்திரவாசிகள் என்று சொல்லும் போது சபிக்கப்பட்டவர்கள் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, தரித்திரம் அடைய பண்ணுகிறவர் தேவன். எலியா என்கிற பெரிய தீர்க்கதரிசி ஒன்றுமே இல்லை, 40 நாள் நடப்பதற்கு அவருக்கு காகத்தை கொண்டு தேவன் ஒரு துண்டு அப்பத்தை கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை தான் காணப்பட்டது. தரித்திரம், வேத புஸ்தகத்தில் நிறைய பேரை இந்த ஐஸ்வர்யம் விரும்புகிறவர்கள் சொல்லுவாங்க, நிறைய பேர் சொல்லுவாங்க. அதில் ஒன்று ரெண்டு உதாரணங்களை மட்டும் சொல்றேன். ஒன்று வந்து ஆபிரகாம், ஆபிரகாம் ஐஸ்வர்யவான் இல்லையா? கேட்பாங்க, ஆபிரகாம் தரித்திரன் என்று யாராவது சொன்னா சண்டைக்கே போவீங்க நீங்க, அது எனக்கு தெரியும் எனக்கு. ஏன்னா ஆபிரகாமுக்கு ஆடு மாடுகள் இருந்தது, எல்லாம் இருந்தது. ஆனால் ஆபிரகாம் தன்னுடைய நாவினாலே சொல்லுகின்றார், என்ன சொல்லுகின்றார் என்றால், நான் பரதேசி என்று சொல்லுகிறார். எத்தனை பேருக்கு தெரியும் என்று எனக்கு தெரியாது. ஆனால் வேத புஸ்தகம் சொல்லுகிறது, சாராள் இறந்த போது அவளை அடக்கம் பண்ணுவதற்கான இடம் ஆபிரகாமுக்கு இல்லாமல் இருந்தது, அவன் பரதேசி. அதை மற்றவர்களிடத்திலே அவன் பெற்றுக்கொண்டு தன்னுடைய மனைவியை அடக்கம் பண்ணினான் என்று பார்க்கிறோம். பரதேசியாய் சஞ்சரித்தவன் ஆபிரகாம். யோபுவை சொல்லுவாங்க, யோபு ஒரு நாள்ல தன் 10 பிள்ளைகளை இழக்க கொடுத்த, தன்னுடைய எல்லா சொத்தும் வந்து எல்லாமே போய்விட்டது. அவன் வியாதியோடு காணப்படுகிறான். காணப்படும் போது அவன் சொன்ன காரியம் என்ன அருமையா சொல்றான் பாருங்க, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், அவருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி தன் மனைவியை கூட சொல்லுகிறார், நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய். தேவனிடத்திலிருந்து நல்ல ஞாபகத்தில் வச்சுடுங்க, தேவனிடத்திலிருந்து நன்மையை பெற்றனாம். அந்த ஒண்ணுதான் நமக்கு தெரியும் கிறிஸ்தவர்களுக்கு. தேவனிடத்திலிருந்து எது மட்டும்தான் கிடைக்கும் நமக்கு? எது மட்டும்தான் கிடைக்கும்? நன்மை மட்டும், வேலையில ப்ரமோஷன் மட்டும், சொத்து மட்டும், வீடு மட்டும், பணம் மட்டும். யோபு அழகாக சொல்லுகிறார், தேவனிடத்திலிருந்து நன்மையை பெற்றனால் தீமையையும் பெற வேண்டாமோன்னு கேட்டார். அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு இவர்களையெல்லாம் நம்ம இன்னைக்கு முன் உதாரணமாக கொண்டு தவறான காரியங்களை இன்றைக்கு நம்பிக்கொண்டிருக்கின்றோம். காரணம் என்ன? யார் பிரசங்கித்தாலும் நீ சொல்லிப்பா இருப்ப, நீ உனக்கு வீடு கிடைக்கும், உனக்கு வீட்டுக்கு மேல வீடு கிடைக்கும், இப்படி என்று இன்றைக்கு சொல்லி நம்மை ஒரு மாயையில் வைத்து விட்டார்கள். ஆனால் வேதவசனம் சொல்லுகின்றது, ஆண்டவர் அருமையாக சொல்லுகின்றார், தரித்திரமடைய பண்ணுகிறவன் நான், ஐஸ்வர்யம் அடைய பண்ணுகிறவனும் நான். வேத புஸ்தகத்துல 2 வசனத்தை மட்டும் நான் உங்களுக்கு முன்பாக்க வைக்க விரும்புகிறேன். இந்த 2 வசனத்தையும் நீங்க மறக்க முடியாது. காரணம் என்னன்னு சொன்னா, ஆண்டவருடைய மலைப்பிரசங்கம், ஆண்டவருடைய மலைப்பிரசங்கத்தை மத்தேயுவிலும் லூக்காவிலும் சொல்லப்பட்டிருக்கிற முதல் பியாட்டிட்யூட் என்று சொல்லுவார்கள், முதல் பாக்கிய வசனத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன். லூக்கா சுவிசேஷம் 6:20 வேதவசனம் சொல்லுகிறது, நீங்கள் தரித்திரர், நீங்கள் பாக்கியவான்கள், நீங்கள் தரித்திரர், நீங்கள் பாக்கிய பகவான்கள். ஞான இடத்துல இருந்து நிறைய நம்ம கற்றுக்கொள்வோம். சாலமன் ஞான இடத்துல அவர் ஒரு ஜபம் பண்ணுவார், ஆண்டவர் இடத்துல ஒரு ஜபம் பண்ணுவார். தன்னுடைய கண்கள் எல்லாம் குருடாகி போன பின்பு, தான் கெட்டு போன பின்பு, விழுந்து போன பின்பு ஒரு ஜபம் பண்ணுவார். என்ன ஜபம் தெரியுமா? ஆண்டவரே, தரித்திரத்தையும் ஐஸ்வர்யத்தையும் எனக்கு கொடாதிருப்பீராக, ரெண்டும் எனக்கு வேண்டாம் ஐயா. நீங்க தரித்திரம் தந்தீங்கன்னு சொன்னா, நான் ஒருவேளை என்னுடைய ஆகாரத்துக்காக திருடி நான் உங்களை தூஷிக்க நேரிடும், தரித்திரம் வேண்டாம். ஐஸ்வர்யம் எனக்கு வேண்டாம். காரணம் என்னன்னா, எனக்கு தேவன் உண்டா என்பது கூட தெரியாதபடி நான் உம்மை மறந்து விடுவேன், ஐஸ்வர்யம் எனக்கு வேண்டாம். ஞானி சொன்னா, ரெண்டு எனக்கு வேண்டாம் ஐயா, ரெண்டு எனக்கு வேண்டாம். ஆனா இன்னைக்கு கிறிஸ்டியானிட்டின்னு சொன்னாலே நமக்கு என்ன வேணும்? ஐஸ்வர்யம் தான் வேணும். வேத வசனத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன். யோபு என்கிற ஒரு தேவ மனிதன், அவன் உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலக்கினவன். கிழக்கத்தி புத்தர்ல அவனை போல ஐஸ்வர்யம் உடையவர்கள் யாருமே கிடையாது. வெரி ரிச், ரொம்ப பணக்காரன். ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்க, ஒரு நாள் எல்லாம் எடுபட்ட போது யோபு சொன்னார், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், அவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னார். எனவே தான் பாருங்க, மோசே மூலமாக ஆண்டவர் உபாகமத்தின் புஸ்தகம் 8வது அதிகாரத்தில் ஒரு வார்த்தையை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லுவார். என்ன சொல்வார்னா, என்ன சொல்வார்னா, என் பலனும் என் கை சாமர்த்தியம், என் சாமர்த்தியம் இதை உனக்கு செய்ததென்று என்ன செய்யாத மனதில் எண்ணாதிருப்பாயாக. யோபு தன்னுடைய ஐஸ்வர்யத்தின் மிகுதி யாரால் கிடைத்தது என்று சொல்லுகிறார் என்றால், தேவனால் கிடைத்தது. சரி, இப்போது அவருக்கு இருக்கிற தரித்திரம் யாரால் கிடைத்தது என்று சொல்லுகிறார் என்றால், தேவனால் கிடைத்தது. ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், அவருடைய ஐஸ்வர்யமும் கர்த்தரிடத்திலிருந்து வந்தது, அவருக்கு கொடுக்கப்பட்ட தரித்திரமும் தேவனிடத்திலிருந்து வந்தது என்று அறிக்கை செய்த ஒரு யோபு நமக்கு முன்பாக இருக்கட்டும், நமக்கு முன்பாக இருக்கட்டும். ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், ஆண்டவர் சொல்லுகிறார் என்னவென்றால், மத்தேயு 11:5 ஆண்டவர் சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார் என்றால், தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது என்று சொல்லிவிட்டு, மத்தேயு 19:21 ஆண்டவர் ஒரு வாலிபனை பார்த்து சொல்லுவார், ஒரு பணக்கார வாலிபன். அந்த வாலிபனை பார்த்து ஆண்டவர் சொல்லுவார், நீ பூரண சற்குணனாக இருக்க விரும்பினால் உனக்கு உள்ளவைகளை விற்று பாஸ்டருக்கு கொடு. அப்படி இல்லையோ? அப்படி இல்லையோ? எது கேட்டேன்னா, பாஸ்டர் கொடுக்க சொன்னா நிறைய பேர் கொடுப்பாங்க, நிறைய பேர் கொடுப்பாங்க. கொடுக்காட்டாலும் பாஸ்டர் கேட்டு வாங்கிடுவாரு, உனக்கு எதுக்கு செயின், கேட்டோன்னு நினைச்சுவோம், அப்படியே தள்ளி போட்டுருவோம். முன்னாலெல்லாம் என்னுடைய நான் ஊழியத்தில் இருந்த நாட்களில் காணிக்கை தட்டுன்னுவாங்க, காணிக்கை தட்டு இதா இருக்குதுல்ல, இதுதான் சொல்லுவாங்க காணிக்கை தட்டுன்னு. இப்போது காணிக்கை பக்கெட்டே வந்திருக்கு. காணிக்கை எதுல பிரிக்கிறாங்க இன்னைக்கு? பக்கெட்ல. பக்கெட்ல தான் இன்னைக்கு காணிக்கை எடுக்கக்கூடிய விதத்துல மாறிவிட்டது. பாத்துருங்க, எங்க காலங்கள் வித்தியாசமான காலமாக இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்றால், நீ உனக்குள்ளவைகளை வில்லு, விற்று யாருக்கு கொடு? ஐயா, உண்மையை சொல்லுங்க, எத்தனை இன்னைக்கு கிறிஸ்தவர்களாக இருக்கிறவங்க இந்த வசனத்துக்கு கீழ்படிய ஆயத்தமாக இருக்கிறோம்? அநேகர் விற்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறோம். விற்று திருச்சபைக்கு கொடுப்போம், விற்று பாஸ்டருக்கு கொடுப்போம், விற்று ஊழியர்களுக்கு கொடுப்போம். யாருக்கு கொடுக்க மாட்டோம்? தரித்திரருக்கு கொடுக்க மாட்டோம். ஆனால் இயேசு அருமையாக சொல்லுகிறார், உனக்குள்ளவைகளை விற்று தரித்திரருக்கு கொடு, தரித்திரருக்கு கொடு, பின்பு சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா. இன்று இதை யாராகிலும் நமக்கு சொல்வார்களே, ஆனால் நாம் நினைத்துக் கொள்வது அவர்கள் கிறிஸ்தவர்களே அல்ல, கிறிஸ்தவத்தை பற்றி தெரிந்தவர்களும் அல்ல. காரணம் என்ன? யாராகிலும் தனக்குள்ளவைகளை விற்று தரித்திரருக்கு கொடுக்க சொல்லுவார்களா? அவன் ஏற்கனவே தரித்திரனா இருக்கான். தரித்திரம் யாரிடத்திலிருந்து வந்ததுன்னு சொன்னா சபிக்கப்பட்டது என்று சொல்லுகிறோம். வேதவசனம் சொல்லுகிறது தரித்திரம், தேவனால் கொடுக்கப்படுகிறது. பேதுருவை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பாக்கியவான் பேதுரு, நீ பாக்கியவான், நீ தரித்திரன் ஆனால் நீ பாக்கியவான். வேதவசனத்தில் மார்க் 10:21 கூட நம்ம பார்க்கிறோம், பார்க்கும்போது ஆண்டவர் சொல்லுகிறார். இதையும் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். நிறைய செய்திகள் இன்னைக்கு சொல்லுவாங்க, என்னன்னா பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாக வேணும்னா என்ன செய்யணும், நீ பரலோகத்தில் பொக்கிஷம் வேண்டுமானால் உபவாசம் இருவாங்க. வேதவசனத்தில் இருக்குது அப்படி இல்ல, ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இன்றைக்கு வேதவசனம் சொல்லாத காரியங்களை மக்கள் நமக்கு சொல்லும் போது நாம் அதை பிடித்துக் கொள்ளுகிறோம், வேதவசனத்தையும் மறந்து விடுகிறோம். ஆண்டவர் சொல்லவில்லை நீ உபவாசித்து ஜெபம் பண்ணு பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் இருக்கும் என்று, வேதத்தில் எங்குமே இல்லை. ஆனா அதை இன்னைக்கு நம்பிக்கொண்டு ஒரு சார ஜபி பரலோகத்தில் பொக்கிஷம் இருக்கும், வேதவசனம் சொல்லல. வேதவசனத்தை வாசி பரலோகத்தில் பொக்கிஷம் இருக்கும், வேதவசனம் சொல்லவில்லை. வேதவசனம் சொல்லுகிறது நீ உனக்குள்ளவைகளை விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும். எத்தனை பேர் இதை நம்புறோம், எத்தனை பேர் இதை செய்ய ஆயத்தமா இருக்கிறோம்? ஆண்டவருடைய நாமத்தில் நான் இதை கேட்கிறேன், எத்தனை பேர் இதை செய்ய ஆயத்தமா இருக்கிறோம்? ஐயா ஜபியுங்கள் பரலோகத்தில் பொக்கிஷம் என்று சொன்னால் அதை ஒரு தீர்மானமாக எடுத்து இன்றைக்கு ஜபிக்க ஆயத்தமாக இருக்கிறோம், உபவாசிக்க ஆயத்தமாக இருக்கிறோம், நம்மை நொந்துக்குள்ள ஆயத்தமாக இருக்கிறோம். தரித்திரருக்கு கொடுப்பதினால் பரலோகத்தில் பொக்கிஷம் என்று சொன்னால் ஏற்றுக்கொள்ளவே மனமில்லாமல் இருக்கிறோம். ரொம்ப வேதனையான ஒரு காரியம். ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது தரித்திரருக்கு நீ கொடுப்பதினால் பரலோகத்தில் உனக்கு மிகுந்த பொக்கிஷம் இருக்குமா, மிகுந்த பொக்கிஷம் இருக்குமா? நாம் இந்த கன்னியாகுமரியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சர்ச்சஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய படிக்கட்டு இருக்கும், உயர்ந்த இடங்களில் சர்ச்சை கட்டியிருப்பாங்க. 10 படியிலிருந்து 100 படி வரைக்கும் உள்ள சர்ச்சஸ் இருக்குது கன்னியாகுமரியில், பெரிய பெரிய சர்ச்சஸ் இருக்குது. இந்த படி கட்டுன சமயத்தில் மிஷினரிகள் அதை கட்டின மிஷினரி திருச்சபைகளில் அந்த படிகள் கட்டின சமயம் அவங்க யாருமே நினைச்சிருக்க மாட்டாங்க, இந்த படிகள் எல்லாம் ஞாயிற்றுக்கிழமையில வந்து தரித்திரர் வந்து உட்கார்ந்துருப்பாங்க, ஒரு பெட்டியும் வச்சுட்டு இருப்பாங்க. பாருங்க, ஆராதிக்க போறவங்க இவங்களுக்கு மிஞ்சி போனா 25 காசு 50 காசு போடுவாங்க, உள்ளுக்கு போய் 100 ரூபாய் எங்க போடுவாங்க, காணிக்க தட்டில் போடுவாங்க. வேதவசனம் சொல்லுகிறதுக்கு முரண்பாடாக செய்கிறோம். வேதவசனம் சொல்லுகிறது யாருக்கு நீ கொடு, தரித்திரருக்கு கொடு, அப்போது எங்க உனக்கு பொக்கிஷம் பெருசா இருக்கும், பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் மிகுதியாக இருக்கும். இதை நாம் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள உங்களுக்கு மிகவும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தேவன் அருமையாக சொல்லுகிறேன், பேதுரு நீ தரித்திரன் ஆனா நீ பாக்கியவான். பேதுரு அழகாக சொல்லுகிறேன், வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்தில் இல்லை, ஆனா இயேசு நாமத்தினால நான் சொல்றேன், நீ எழுந்து நட என்று சொல்லி அன்றைக்கு பேதுரு காணப்பட்டார். ஒரு பெரிய ஒரு ஊழியக்காரர் பேதுரு, ஆனால் அவர் தரித்திரமாகவே வாழ்ந்தார், தரித்திரனாகவே வாழ்ந்தார். நீங்க நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, சிடி ஸ்டாட் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒரு மிகப்பெரிய ஒரு கிரிக்கெட்டர், கிரிக்கெட் பிளேயர் இங்கிலாந்தில் உள்ள டிஎல் மூடி மூலமாக அவர் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுகிறார். சிடி ஸ்டாட் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுகிறார். ஏற்றுக்கொண்ட போது நீங்களும் நானும் செய்யாத ஒன்றை அவர் செய்தார். அவங்க அப்பா மூலமாக அவருக்கு, அவங்க அப்பா வந்து ஊர்ல, நம்ம ஊர்ல இந்தியாவில் டி எஸ்டேட் எல்லாம் வச்சிருந்தார், பெரிய பெரிய டி எஸ்டேட் எல்லாம் வச்சிருந்தவர். அவருடைய சொத்து சிடி ஸ்டாட்டுக்கு போன உடனே அவர் செய்த காரியம் என்னன்னா, ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிற்பாடு எல்லாவற்றையும், அந்த ஊழியம் இந்த ஊழியம் சொல்லிட்டு எல்லாவற்றையும் கொடுத்து அவருடைய கையில ஒரு மோதிரம் மட்டும், திருமண மோதிரம் மட்டும் இருந்துச்சு, அதுவும் ஒரு நாள் ஆண்டவருக்காக கொடுத்து விட்டார். சிட்டி ஸ்டாட் மிகப்பெரிய பணக்கார குடும்பம், மிகப்பெரிய பணக்கார குடும்பம், இந்தியாவிலும் ஊழியம் செய்தார். அவர் கடைசி மட்டும் தரித்திரனாகவே காணப்பட்டார். அடுத்த நேரம் சாப்பாட்டுக்கு அவரிடத்துல காசு இல்லாமலே வாழ்ந்து வந்தார். ஆனால் தேவன் ஒருபோதும் அவரை பட்டினி போட்டது கிடையாது. இதுதான் ஊழியம் செய்தவர்கள் செய்த காரியம். ஆனால் இன்று நாம் சேர்க்க வேண்டும் என்பதற்காகவே கிறிஸ்தவர்களாக மாறிவிடுகிறோம். சேர்க்க வேண்டும், ஐ நீட் மோர், எனக்கு இன்னும் வேணும் ஆண்டவரே என்கிற ஒரு நிலைமையில நம்ம காணப்பட்டு காணப்படுகிறோம். வேத வசனத்துல ஆண்டவர் அருமையாக தன் சீஷர்களை பார்த்து சொல்கிறார், நீங்கள் தரித்திரர்கள் ஆனால் நீங்கள் பாக்கியவான்கள் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். சமீபத்தில் நான் ஒரு யூடியூப்ல தான் ஒரு வீடியோ பார்த்துட்டு இருந்தேன். ஒரு தேவ ஊழியர், நம்முடைய இடத்துல உள்ள ஒரு தேவ ஊழியருடைய ஒரு ஃபேமிலி ஒரு ஃபங்க்ஷனை பார்த்துட்டு இருந்தேன். நான் நிறைய பேர் இருக்கிறாங்க, நிறைய பேர் இருந்தாங்க அந்த ஃபங்க்ஷன்ல. அப்ப அவரால் ஒரு காரியம் சொல்ல முடிஞ்சது, அது என்னை வெட்கப்படுத்தினது, என்னை வெட்கப்படுத்தினது. அவரால் ஒரு காரியம் சொல்ல முடிந்தது, எல்லாருக்கும் முன்பாகவும் சொன்னார், 62 வீடுகள் கட்டினேன். எத்தனை வீடு? 62 வீடுகள் கட்டினேன், ஆனால் எனக்கு இன்று ஒரு வீடு இல்லை என்று சொன்னார். அது என்னை வெட்கப்படுத்தியது. 62 ஹவுசஸ் நான் வந்து பில்ட் பண்ணேன். யாருக்கு கட்டினாராம்? குஷ்டரோகிகளுக்கும் அனாதைகளுக்கும் கட்டி கொடுத்தாராம். ஒரு முழு நேர ஊழியத்தில் காணப்படுகிற ஒரு தேவ மனிதன், நம்முடைய இடத்தில் உள்ளவர். 62 வீடுகள் கட்டி அனாதைகளுக்கும் குஷ்டரோகிகளுக்கும் கொடுத்தார், தனக்கென்று ஒரு வீடு இல்லை. இதுதான் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம். நமக்கு இன்றைக்கு போதிக்கிறவர்கள் சொல்லுகிற காரியம், 62 வீடு கட்டினா 62 யாருக்கு தான், 62 யாருக்கு தான், என்னுடையது தான். இன்னும் எனக்கு என்ன வேணும்? 63வது ஒரு வீடு வேண்டும் என்று விரும்புகின்ற கிறிஸ்தவத்திலே இதை நாம் பார்க்கிறோம். அவர் சொல்றாரு, ஒன்டே ஹவுஸ் ஓனர் சொன்னாராம், வாடகைக்கு இருக்கிறார் ஹவுஸ் ஓனர் சொன்னாராம், இதோட நீங்க விலகி போங்க, இங்க இருக்க முடியாது என்று சொன்ன போது அவருக்கென்று வீடு இல்லை, அவருக்கென்று வீடு இல்லை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சரி, அப்ப நீங்க ஒருவளை கேட்கலாம், என்னன்னு சொன்ன, தரித்திரம் தருவது தேவன், ஐஸ்வர்யம் தருது யாரு? தேவன். ஐஸ்வர்யம் தருகிறதும் தேவன். அப்ப ஐஸ்வர்யம் தேவன் தருகிறதாக இருந்தால் நான் என்ன செய்யணும்? அருமையாக லூக்கா முதல் பியாட்டிட்யூட் இந்த செய்தியில் ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் தரித்திரர், பரலோக ராஜ்யம் உங்களுடையது என்று சொன்னவர். மத்தேயுவில் 5 அதிகாரத்தில் முதல் பியாட்டிட்யூட் ஆண்டவர் அந்த பாக்கிய வசனமாக சொல்லுகிற காரியம் என்னவென்றால், ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது என்று சொன்னார். இதை நான் உங்களோடு சில காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். ஐஸ்வர்யவான்கள் ஆவியில் எளிமை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகின்றார். தரித்திரர் பாக்கியவான்கள், ஆனால் ஐஸ்வர்யவான்கள் ஆவியில் எளிமை உள்ளவர்களாக இருக்கும் போது நீங்கள் பாக்கியவான்கள். அப்படின்னா என்ன? வேதத்தில் பார்க்கலாமே, ஆதியாகமம் 18 அதிகாரம் 2 வசனத்துல, ஒரு நாள் நம்ம எல்லாரும் ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் எடுத்துக்கொள்ளுகிற ஒரு உதாரணம் யார் என்றால் ஆபிரகாம். ஆபிரகாம் அவர் ஒரு கூடாரத்துல அதுக்கு முன்னால உட்கார்ந்து இருக்கிறாரு. 3 வழிப்போக்கர் அந்த பக்கத்தில் நிக்கிறாங்க. அதை பார்த்த உடனே ஆபிரகாம் செய்தது என்னவென்றால், ஒரு ஐஸ்வர்யவான் சோதோம் குமாராவை ஏதோ ஒரு ராஜா வந்து பிடித்து கொண்டு போன போது அவனை துரத்தி சென்று அவனிடத்திலிருந்து சோதோம் குமாராவை மீட்ட ஒரு ஆபிரகாம் ஐஸ்வர்யவான், அவன் ஓடி சென்று வழிப்போக்கனை பார்த்து அவர்களை தரை மட்டும் குனிந்து, அதான் ஆவியில் எளிமை. முன்பின் தெரியாது, யாருன்னு தெரியாது, கால்களை கழுவுவதற்கு தண்ணீரை கொடுத்து வீட்டிற்குள் அவர்களை வருந்தி அழைத்து அவர்களுக்கு விருந்து வைத்து அவர்களை அனுப்பினார் ஆபிரகாம். யோபு என்கிற தேவ மனிதனால இதை சொல்ல முடியுமான பாருங்களேன், எவ்வளவு ஆச்சரியமான காரியம். யோபு அழகாக சொல்லுவார், என்ன சொல்லுவார், யோபுவின் புஸ்தகத்துல 31 அதிகாரத்துல 16-21 வரை, ஐஸ்வர்யமானாகிய யோபு, மிகுந்த ஐஸ்வர்யமான் கிழக்கத்தி புத்திரர்கள், அவனை ஒத்த பணக்காரர்கள் யாருமே கிடையாது. அந்த யோபு சொல்லுகிறார் என்னன்னு சொன்னா, எளியவர்கள் வாஞ்சித்ததை நான் கொடாதிருந்து விதவையின் கண்களை பூத்து போக பண்ணி தாய் தகப்பன் இல்லாத பிள்ளை என் ஆகாரத்தில் சாப்பிடாமல் நான் ஒருவனாய் சாப்பிட்டதுண்டோ என்ன? அழகா கேட்கிறார் யோபு. யோபு சொல்றார், ஆண்டவரே, எளியவர்கள் வாஞ்சித்ததை நான் கொடாம இருந்ததுண்டா? தாய் தகப்பன் இல்லாத விதவை, இந்த தாய் தகப்பன் இல்லாத பிள்ளைகள் என் ஆகாரத்தில் சாப்பிடாமல் இருந்ததுண்டா? என்னோடு கூட உட்கார்ந்து என்னுடைய பந்தியில் அவர்கள் என்னோடு கூட சாப்பிடாமல் இருந்ததுண்டா? யாராக்கிலும் ஏழைக்கு மூட வஸ்திரம் இல்லாமல் இருந்த போது அவர்களுக்கு நான் ஆட்டு மயிரினால் கம்பளியினாலே அனல் கொள்ளத்தக்கதாக இந்த துணிமணிகளை நான் கொடாமல் இருந்ததுண்டா என்று கேட்கிறார் யோபு. அப்ப ஆவியல் எளிமை என்று சொன்னால் என்ன? என்ன, எனக்கு எவ்வளவு ஐஸ்வர்யம் இருந்தாலும் ஒரு எளியவனை பார்க்கும் போது எனக்கு என்ன வரக்கூடாதுன்னா, ஏளனம் பண்ணக்கூடிய நிலைமை வரக்கூடாது. ஒரு எளியவனை பார்க்கும் போது உதவ வேண்டும் என்கிற எண்ணம் வறுமையானால் நீங்கள் பாக்கியவான்கள். அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் ஆவியில் எளிமை உள்ளவர்களாக இருப்பீர்களே ஆனால் நீங்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் உங்களுடையது. பரலோக ராஜ்யம் உங்களுடையது. வேதத்தில் ஒரு அருமையான வசனம், நான் அதை வாசிக்கிறேன், அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் நமக்கு செய்தி சொல்லுகிறவர்கள், நமக்கு வசனம் சொல்லுகிறவர்களுடைய நிலைமை பரிதாபம் என்கிறதை இதனால நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், மத்தேயு 10 ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீஷர்களிடத்துல சொல்லுகிறார், 12 சீஷர்களை தெரிந்து கொண்டு அவர்களிடத்துல சொல்லுகிறார், ஞாபகத்தில் வச்சுடுங்க, இன்னைக்குள்ள சீஷர்களுடைய நிலைமையும் அன்றுள்ள சீஷர்களுடைய நிலைமையும் எவ்வளவு வித்தியாசம் என்கிறதை நீங்களே கவனித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் சொல்றாரு, வியாதி உள்ளவர்களை என்ன செய்யுங்க, சுத்தமாக்குங்கள், குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள், மரித்தோரை எழுப்புங்கள், பிசாசுகளை துரத்துங்கள். கவனிச்சிடுங்க, அடுத்த ஒரு வசனம் அதான் முக்கியமான வசனம், இலவசமாய் பெற்றீர்கள் இலவசமாய் கொடுங்கள், இலவசமாய் பெற்றீர்கள் இலவசமாய் கொடுங்கள். நீங்க இந்த கேசட் எல்லாம் நீங்க கேப்பீங்க எனக்கு தெரியும், நிறைய பேர் எல்லாருமே கேப்பீங்கன்னு தெரியும். எனக்கு இந்த ஆல்பம் நம்பர் 1, ஆல்பம் நம்பர் 2 அப்படின்னு எல்லாம் போடுவாங்க, கேப்பீங்க. இப்ப சமீபத்தில் இந்த கேசட், இந்த பாட்டில் ஆல்பம் முடியும் போது, இந்த 10 பாட்டு அது முடியும் போது ஒரு அருமையான ஒரு செய்தியை சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த கேசட் நீங்க வந்து திருட்டுத்தனமா என்ன செய்யாதுங்க, வாங்காதுங்க. யார்கிட்ட வாங்குங்க, எங்கள்கிட்ட வாங்குங்க. அப்படி நீங்க திருட்டுத்தனமா வாங்கினீங்கன்னா அது எங்களுடைய ஊழியத்துக்கு என்ன செய்யுது, தடையா இருக்குது. கேட்டிருக்கீங்களா, கேட்டிருக்கீங்களா இல்லையோ, கேட்டிருக்கீங்க இல்லையா, கேட்டிருக்கீங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இலவசமாய் இந்த பாடல் வரம் உங்களுக்கு யார் கொடுத்தது, தேவன் கொடுத்தது. பாடல என்ன செய்யக்கூடாது, நீங்க விற்க கூடாது, விற்க கூடாது. அப்ப நான் எங்களை போஷிக்கிறது யாரு, அப்ப நீ கேசட் வந்து பிழைக்கிறியா, நீ தேவனுடைய ஊழியக்காரனா? ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், வேதவசனம் மறுமையாக சொல்லுகிறது, குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணு, வியாதியஸ்தர்களை சுகம் பண்ணு, காசுக்காக அல்ல, இலவசமாய் பெற்றீர்கள் இலவசமாய் பெற்றீர்கள் இலவசமாய் கொடுங்கள் என்று சொல்லிவிட்டு 9 வசனத்தில் ஆண்டவர் சொல்லுவார், உங்கள் கச்சைகளில் பொன்னையாவது வெள்ளியாவது செம்பையாவது வழிக்காக பையையாவது 2 அங்கிகளையாவது பாதரட்சைகளையாவது தடியையாவது தேடி வைக்க வேண்டாம், வேலையால் தன் ஆகாரத்துக்கு பாத்திரனாயிருக்கிறான். ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், என் கைபலன் என் சாமர்த்தியம் இதை செய்ததென்று சொல்லாதிருப்பாயாக, ஆண்டவர் தந்த ஐஸ்வர்யம் உங்களுக்காக அல்ல, பகிர்ந்து கொடுங்கள். ஆவியில் எளிமை உள்ளவர்களாக இருங்கள். ஒரு ஏழையை பார்க்கும்போது உங்களுடைய மனம் உருகட்டும், இரக்கத்தோடு காணப்படுவோம், நீங்கள் பாக்கியவான்கள். அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார். எனவே பிரியமானவர்களே, வேத வசனத்துல நீங்க பார்க்கும்போது பவுலப்போஸ்தலன், புதிய ஏற்பாட்டில் பவுலப்போஸ்தலன் செய்த ஊழியம் யாருமே செய்யல, யாருமே செய்யல. அவருக்கு ஒரு ஊழியக்க ஒரு மெம்பர் போதுங்க, அவர் தன்னை பெரிய பணக்காரனாக மாற்றுவதற்கு லீதியால் என்கிற அந்த ஒரே ஒரு சகோதரி போதும், ரத்தாம்பரம் விற்கிற அந்த சகோதரி தன்னுடைய ஒரு சீஷியாக மாறினாலே அவள் தன்னுடைய வீட்டிலே விருந்தி விரும்பி வருந்தி கேட்டுக்கொண்டபடியால் பவுல் சென்று அந்த வீட்டிலிருந்து புசித்தார். எபேசு பட்டணம் மட்டும் போதாதா பவுலை பணக்காரனாக்க, பிலிப்பி பட்டணம் போதாதா, தெசலோனிக்க பட்டணம் போதாதா, எத்தனை திருச்சபைகளை நிறுவினார், எத்தனை பேரை தன்னை சீஷர்களாக மாற்றினார் அந்த பவுலப்போஸ்தலன். தன்னுடைய கடைசி வருஷத்துல, கடைசி வருஷம் தான் சாக போவதற்கு முந்தி, அப்போஸ்தல 28:30-31 சொல்லப்பட்டிருக்கிறது, பின்பு பவுல் தனக்காக வாடகைக்கு வாங்கியிருந்த வீட்டிலே, வாடகை வீட்டிலே தங்கியிருந்த பவுல், இத்தனை திருச்சபைகளை நிறுவன பவுலால் சொல்ல முடிந்தது, பட்டினி கிடந்தேன், புசிக்க முடியாமல் காணப்பட்டது உண்டு. இன்று ஒரு ஊழியனுக்கு அவ்விதமாக சொல்ல முடியுமா? அருமையான தேவ பிள்ளைகளை, வெட்கப்பட்டு சொல்லுகிறேன், வெட்கத்தோடு சொல்லுகிறேன், ஐசுவரியத்துக்கு பின்னாக ஓடிக்கொண்டிருக்கிற கிறிஸ்தவர்களாக மாறிவிட்டோம், புகழுக்கு பின்னாக ஓடிவிடுகிற கிறிஸ்தவர்களாக மாறிவிட்டோம். ஆண்டவர் அழகாக சொல்லுகிறார், ஆவியில் எளிமை உள்ளவர்களாக ஐஸ்வர்யவான்களாகிய நாம் இன்றைக்கு காணப்படுவோம். அப்படின்னா நம்ம என்ன செய்ய வேண்டும்? சில வசனங்களை மட்டும் நான் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். ஐஸ்வர்யவான் செய்ய வேண்டியது, ஐஸ்வர்யவான் செய்ய வேண்டியது, எபேசியர் 4:28 சொல்லப்பட்டிருக்கிறது. எபேசியர் 4:28 சொல்லப்பட்டிருக்கிறது, கிறிஸ்தவங்களுக்கு பிடிக்காத வசனம், பிடிக்கவே பிடிக்காது. என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாக தனக்கு உண்டாயிருக்கும்படி தன் கைகளினால் நலமான வேலை செய்து பிரயாசப்பட கடவன். இன்னைக்கு கிறிஸ்தவங்களுக்கு நம்ம போதிக்கிறது அப்படின்னு சொன்னா, நீ கஷ்டப்படுறது யாருக்கு பேசுங்களேன், நீ கஷ்டப்பட்டா அது யாருக்கு? உனக்குதான். நீ கஷ்டப்பட்டு யாருக்கு கொடுக்காத? பிறனுக்கு கொடுக்காத. ஆனால் வேதவசனம் சொல்லுகிறது, நீ கஷ்டப்பட்டு பிரயாசப்பட்டு யாருக்கு கொடு? குறைச்சல் உள்ளவனுக்கு கொடு என்று சொல்லப்படுகிறது. ஆவையில் எளிமை உள்ளவர்களாக காணப்படுவோம். குறைச்சல் உள்ள ஒருவனை காணும் போது என் கை திறக்கப்பட வேண்டும், என்னுடைய பாக்கெட்டில் இருக்கிற காசை நான் கொடுக்க வேண்டும். அடுத்தபடியாக பாருங்க, வேதவசனம் சொல்லப்படுகிறது 1 Timothy 6:17-19 வாசிக்கும் போது அதுல சொல்லப்பட்டிருக்கிறது, இவ்வுலகத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் என்ன செய்யணுமா? நீங்க நன்மை செய்ய வேண்டும், நற்கிரியைகளில் ஐஸ்வர்யவான்களாக மாற வேண்டும், தாராளமாய் கொடுக்க வேண்டும், உதாரண குணமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஞாபகத்தில் வச்சுட்டீங்களா? பவுல் எதையெல்லாம் பேசுற பாருங்க, என்ன சொல்ற பாருங்க, நீ வந்து உலகத்தில் ஐஸ்வர்யமான இருக்கிறியா, அப்படின்னா நீ என்ன செய்யணும்னா நன்மை செய். சரி, அதோட விடல, என்ன சொல்றாரு, நற்கிரியைகளில் ஐஸ்வர்யவான்களாக மாறு. அதுலயும் விடல, என்ன சொல்லுகிறார், தாராளமாய் கொடு. திருப்பி சொல்லுகிறார், உதார குணம் உள்ளவர்களாக நீ காணப்படு. அப்படி நீ செய்யும்போது நீ தேவனுக்கு பிரியமானவனாக காணப்படுவாய். பிரியமான தேவ பிள்ளைகளை, ஐஸ்வர்யவான்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் இது. இதை நாம் செய்யாவிட்டால் தேவனுடைய சாபத்திற்கு ஆளாவோம். ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்க, ஐஸ்வர்யம் பெருக வேண்டும் என்று விரும்புகிற தேவ பிள்ளையே, நீ தேவனுக்கென்று பெற்றுக்கொண்டவைகளை கொடுத்து ஐஸ்வர்யமானாக மாற பிரயாசப்படு. அடுத்து பாருங்க, வேதவசனம் சொல்லுகிறது, ரொம்ப முக்கியமான வசனம், லூக்கா 12:33 ஆண்டவர் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்னா, உங்களுக்கு உள்ளவைகளை விற்று, யாராவது சொல்லுங்களேன், உங்களுக்கு உள்ளவைகளை விற்று பிச்சை கொடுங்கள், பிச்சை கொடுக்கிறதே இன்னைக்கு வந்து கிறிஸ்தவங்களுக்கு மாறி போயிடுச்சு. ஊழியர்களுக்கு கொடுப்போம், ஊழியர்களுக்கு கொடுப்போம். ஒரு ஊழியக்காரன் உங்க வீட்டுக்கு வந்தான்னு சொன்னா நிச்சயமாக நல்ல ஒரு செக் எழுதி கொடுக்காம இருக்கவே மாட்டீங்க, கொடுப்பீங்க. த பெஸ்ட் சாப்பாடு கொடுக்காம இருக்க மாட்டீங்க. ஒரு ஏழை வீட்டுக்கு வந்த, ஒரு பிச்சைக்காரன் வீட்டுக்கு வந்த, த பெஸ்ட் கொடுக்கிறோமா? த பெஸ்ட் கொடுக்கிறோமா? என்ன போல ஒரு ஊழியக்காரன நீங்க எப்படி உங்களுடைய டேபிள்ல உட்கார வச்சு த பெஸ்ட் தாரீங்களோ, இதே மாதிரி என்னைக்காவது உங்க வாழ்க்கையில ஒரு பிச்சைக்காரனை கூட்டிட்டு வந்து உட்கார வச்சு சாப்பாடு போட்டுருக்கிறீங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வேதவசனம் சொல்லுது, இயேசு சாமி சொல்றாரு, உங்களுக்கு உள்ளவைகளை விற்று பிச்சை கொடு. சந்தோஷமா பேசுங்களேன், எல்லாரும் பார்க்கும்போது யாரும் பதில் சொல்ற மாதிரி இல்லை. சொல்லுங்க, உங்களுக்கு உள்ளவைகளை விற்று பிச்சை கொடுங்கள். அது தெரியுமா பிச்சை என்ன என்னன்னு? பிச்சை கொடுக்கிறது என்னன்னு தெரியுமா? தெரியுமா? ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், பழக்கிக் கொள்ளுங்கள், உங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்கள். இது ஆண்டவர் நமக்கு தருகிற கற்பனை, கற்பனை. சரி, அடுத்து ஐஸ்வர்யம் என்ன செய்யணுமா கவனிங்க. 1 யோவான் 3:17 சொல்லப்பட்டிருக்கிறது, உங்க நீங்க கிறிஸ்தவங்க, நீங்க எல்லாரும் கிறிஸ்தவங்க, நானும் கிறிஸ்தவன், நம்ம எல்லாரும் கிறிஸ்தவங்க. நம்முடைய சகோதரனுக்கு குறைச்சல் என்று கண்டால் நிந்திக்காதுங்க. நீ குடித்து வெறுத்து இப்படி போனான்னு சொல்லிட்டு தூஷிக்காதுங்க. நீ படிக்காததுனால் இன்னைக்கு ஏழையா இருக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்லாதுங்க. உனக்கு வேலை கிடைச்சிச்சமே அந்த வேலையை நீ பத்திரமா பாதுகாக்க உன்னால முடியலன்னு சொல்லிட்டு குறை பண்ணாதுங்க. வேதவசனம் சொல்லுகிறது, உனக்கு ஆஸ்தி இருக்குது, உன் சகோதரனுக்கு குறைச்சல்னு சொல்ற, அப்படி நீ கண்டேன்னா நீ என்ன செய்யாத, நீ உன்னுடைய இருதயத்தை அவனுக்கு அடைத்து கொள்ளாமல் நீ அவனுக்கு தாராளமாய் கொடு. அப்படி நீ செய்யலன்னா உங்ககிட்ட தேவ அன்பு நிலைக்கலன்னு ஆண்டவர் சொல்றாரு இல்லையா? இன்னும் எவ்வளவு அருமையா பாருங்களேன், காணிக்கு கொடுக்கிற காசு, காணிக்கு கொடுக்கிற காசு. ஆண்டுடைய நாமத்தில் நான் உங்கள்கிட்ட சொல்றேன், காணிக்கு கொடுக்கிற காசு உங்க சகோதரனுக்கு கொடுக்க ஆயத்தமா இருக்கிறீங்களா? எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? யோசித்து பாருங்க. இல்லைங்க, ஆண்டவருக்குன்னு கொடுக்கறதுல நம்ம இன்னைக்கு காணிக்க போடுறதுல ரொம்ப உற்சாகமாக செய்கிறத கூட என் சகோதரனுக்கு குறைச்சல் என்று கண்டு அவனுக்கு கொடுக்க எனக்கு மனம் இல்லையானால் என்னிடத்துல தேவ அன்பு இல்லை. குறை சொல்லாதுங்க. நான் படித்தேன் அவன் படிக்கல சொல்லாதுங்க. நான் வேலை பார்க்குறேன் வேலை பார்க்கல சொல்லாதுங்க. நான் முழிச்சிருந்தேன் அவன் தூங்கினான் சொல்லாதுங்க. அவனுக்கு குறைச்சல் என்று கண்டீர்களே ஆனால் அவனுக்கு உதவும்படியாக முன்வாருங்கள், ஐஸ்வர்யவான்கள். அடுத்துக்கு நீங்க வேதவசனம் அருமையாக சொல்லுகிறது, உபாகமம் 15:7-9 வாசிப்பீர்களே ஆனால் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, உங்கள் வாசலில், உங்கள் தேசத்தில், உங்கள் இடத்தில், நீங்கள் வசிக்கும் இடத்தில் ஒரு எளியவன் காணப்பட்டால் அந்த எளியவனுக்கு உன் கையை மூடாமல் உன் கையை தாராளமாய் தரும். உன் தேசத்தில் ஒரு எளிமை இருப்பானால், ஒரு எளியவன் இருப்பானேயானால் அவனுக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஐஸ்வர்யமானாக இருப்பதனால் உங்களுடைய இருதயத்தில் நீங்கள் கௌரவம் கொள்ளாதபடி எளிமை உள்ளவர்களாக இருங்கள். ஒரு எளியவனை காணும்போது உங்களுடைய மனம் திறக்கப்பட வேண்டும். அப்போஸ்தலர் 2:42-45 வாசிக்கும் போது, பெரிய பணக்காரங்க, தங்களுடைய ஆஸ்திகளை எல்லாம் விற்று அப்போஸ்தலருடைய பாதத்தில் வச்சிட்டு அவர்களுடைய தேவைகளுக்கு ஏற்றபடி பகிர்ந்து கொண்டு உண்டார்கள். பகிர்ந்து கொண்டு உள்ளங்க. சில டைம்ல இந்த காகத்திலிருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. பகிர்ந்து கொண்டு உண்டு பழகிக் கொள்வோம். பகிர்ந்து கொண்டு உண்பதற்கு பழகிக் கொள்வோம். அடுத்தபடியாக வேதவசனம் சொல்லுகிறது, எபிரேயர் 13:5 சொல்லப்பட்டிருக்கிறது என்னன்னா, உங்களுக்கு இருக்கிறவைகள் போதுமென்று எண்ணுங்கள். ஐஸ்வர்யவனாக பிரயாசப்படாது. தேவன் தந்த ஐஸ்வர்யம் அதனுடைய அவர் வேதனையை கூட்டார். நீங்களாக தங்களை உருவ குத்தி கொண்டு ஐஸ்வர்யவன்களாக மாறுவீர்களே ஆனால் அது உங்களுக்கு பலவேறு வேதனைகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். தேவன் தருகின்ற ஐஸ்வர்யத்தில் நிறைவுள்ளவர்களாக இருங்கள். மற்றவர்களை நினைத்துக் கொள்ளுங்கள், ஆவியில் எளிமை உள்ளவர்களாக இருப்போம். கடைசியாக ஒரு வசனத்தை மட்டும் சொல்லுகிறேன். வேத வசனத்துல லூக்கா 16:19-28 வரைக்கும் ஒரு அருமையான ஒரு உதாரணத்தை ஆண்டவர் சொல்லுகிறார். ஒரே ஒரு பட்டணத்தில், ஒரே பட்டணத்தில் ஒரு தரித்திரன் இருந்தான், ஒரு ஐஸ்வர்யவான் இருந்தான். தரித்திரன் பருக்களால் நிறைந்து கஷ்டப்பட்டு கொண்டிருந்த, ஆனால் ஐஸ்வர்யவானோ அவனுடைய வீட்டு வாசலில் காணப்பட்ட தரித்திரனை அவனால் எந்த விதத்திலும் உதவி செய்ய முடியாதபடி ஆடம்பரமாய் வாழ்ந்தான். அவனுடைய பாவமே அதுதாங்க. தன்னுடைய வீட்டு வாசலில் இந்த தரித்திரனை கண்டபோது அவனுடைய உள்ளம் உருகாதபடி ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்ந்தான். ஒரு நாளில் இருவரும் மறித்து போனார்கள். ஐஸ்வர்யமான மறித்தான், பாதாளத்துக்கு சென்றான். தரித்திரன் மறித்தான், தேவனால் எடுத்துக்கொள்ளப்பட்டு ஆபிரகாமன் மடியிலே காணப்பட்டான். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தரித்திரம் தேவனால் கொடுக்கப்படுகிறது. அப்படி நீங்கள் தரித்திரராக இருப்பீர்களே ஆனால் நீங்கள் பாக்கியவான்கள். நிறைய பேர் ஆண்டருடைய ராஜ்யத்துக்காக தங்களை தரித்திரர் ஆக்கி கொண்டதுண்டு. 21ஆம் நூற்றாண்டுல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கும் போது, நான் எப்போதும் சொல்லுகிறது, இது வித்தியாசமா எதுவும் சொல்லல, பேட்ரிக் ஜாஷுவான்னு தன்னுடைய எல்லாவற்றையும் கொடுத்து விட்டு இன்றும் பிறரை சார்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு மிகப்பெரிய தேவ மனிதன் இன்றைக்கு நமக்கு ஒரு உதாரணமாகத்தான் இருக்கிறார்கள். நீங்களும் நானும் இன்னைக்கு ஐஸ்வர்யவான்களாக மாற வேண்டும் என்று விரும்புகிறீர்களே ஆனால் ஒன்றை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், ஆவியில் எளிமை உள்ளவர்களாக இருங்கள். குறைச்சல் உள்ள சகோதரனை காணும்போது உதவி செய்யுங்கள். உங்களுடைய வாசலில் ஒரு எளியவன் இருப்பானே ஆனால் உதவி செய்யுங்கள். உங்களுக்குள்ளவைகளை விற்று பிச்சை கொடுங்கள். அந்த விதமான ஒரு எளிய மனசு உங்களுக்கு இருக்குமே ஆனால் நீங்கள் பாக்கியவான்கள். ஜபிப்போமா. எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் நல்ல ஆண்டவரே, மலை பிரசங்கத்துல மத்தேயு சுவிசேஷத்துல சொல்லப்பட்டிருக்கிறது ஐயா, நாங்கள் ஆவியில் எளிமை உள்ளவர்களாக இருந்தால் பாக்கியவான்கள் என்று. லூக்காவில் சொல்லப்பட்டிருக்கிறது, நாங்கள் தரித்திரர், நாங்கள் பாக்கியவான்கள் என்று. ஆமாண்டவரே, மிகப்பெரிய திருச்சபைகளை நிறுவன பவுல் அப்போஸ்தலன் தன்னுடைய ஊழியத்தின் இறுதி பகுதியில் வாடகை வீட்டில் தங்கியிருந்தார். நாங்கள் இதை நினைக்கணும் ஐயா. மிகப்பெரிய தீர்க்கதரிசி எலியா ஒருவேளை ஆகாரத்துக்கு கூட ஒரு விதவையை சார்ந்து காணப்பட்டார் என்று பார்க்கிறோம். இதை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் ஆண்டவரே. இன்று பணத்திற்கு பின்னால் ஓடிக்கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே, வேதனையை கூட்டுகிறோம் ஆண்டவரே. ஆனால் தேவன் தந்து நாங்கள் ஐஸ்வர்ய மன்களாக மாறியிருப்போமே ஆனால் ஆண்டவரே, எளியவர்களை காணும்போது நாங்கள் அவங்களை குற்றம் சொல்ல மாட்டோம் ஐயா. என்னுடைய சகோதரனுக்கு ஒரு குறைச்சல் என்று கண்டால் என் கையை நான் மூட மாட்டேன் ஆண்டவரே. ஒரு பிச்சைக்காரனை பார்த்து தூஷிக்க மாட்டேன் ஆண்டவரே. அந்த விதமான ஒரு எளிமையுள்ள ஒரு ஆவியை ஆண்டவர் எங்களுக்கு தந்து எங்கள் மூலமாக பிறர் ஆசீர்வாதங்களை கண்டுகொள்ள உதவி செய்வீராக. இயேசு இரட்சகர் மூலம் எங்கள் ஜபத்தை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாம் யாவரும் எழுந்து நின்று நம்முடைய ஆராதனைக்கு முடிவாக. யாவரும் எழுந்து நின்று நாம் இந்த பாடலை பாடி பாடி ஆசிரியர் கூட்டத்தை நாம் முடிவு. யாவரும் எழுந்து நின்று